அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா சாந்திராஜவம் ஆச்சாரிய உபாசனம் சௌசம் சைரியம் ஆத்மவினிக்ரஹ இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அனகங்கார ஏவச ஜன்ம மிருத்தி ஜராவியாதி துக்கதோசானு தர்ஷனம் அசக்திர் அனபிஸ்வங்க புத்திரதார கிருகாதிசு நித்யம் ச சமசித்தத்வம் இஷ்டானி சுபவத்திசு மைச அனன்ய யோகேன பக்தி ரவ்யபிசாரிணி விபிக்த தேச சேவித்வம் அரதி ஜனசம்சதி அத்யாத்ம ஞான நித்யத்வம் தத்வஞானார்த்த தர்சனம் ஏதத் ஞானம் இதி ப்ரோக்தம் அஜ்ஞானம் யத்ததோ அந்யதா. மொழிபெயர்ப்பும் பண்ணியவர் சில பிரபா பிரபாக்கு ஜெய். அடக்கம் கர்வமின்மை அகிம்சை பொறுமை எளிமை அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுதல் தூய்மை தளராமை சுய கட்டுப்பாடு புலனுகர்ச்சி பொருட்களை துரத்தல் பொய் அகங்காரம் இல்லாதிருத்தல் பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆகியவற்றின் துன்பத்தினை கவனித்தல் குழந்தைகள் மனைவி வீடு மற்றும் இதர பந்தத்திலிருந்து விடுபட்டு இருத்தல் விருப்பு வெறுப்புகளில் சமநிலை என் மீதான நித்தியமான களங்கமற்ற பக்தி தனிமையான இடங்களில் வாழ விரும்புதல் பொதுமக்களிடமிருந்து விலகி இருத்தல் ஆத்ம ஞானத்தின் முக்கியத்துவத்தை ஏற்றல் பரம சத்தியத்தை அறிவதற்கான தத்துவ ஆய்வு இவை அனைத்தையும் நான் ஞானமாக அறிவிக்கின்றேன். இவற்றைத் தவிர மற்றவை அனைத்தும் அறியாமையே ஆகும். நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ணம் போலே சுமதி பக்தி வேதாந்த சுவாமி நாமணி நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சுன்யவாதி பாஷாத்த தேசதாரிணே ஸ்ரீகிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு தெரிவி சொல்லுங்க. அடக்கம் கர்வம் இன்மை அகிம்சை பொறுமை எளிமை அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுதல் தூய்மை தளராமை சுய கட்டுப்பாடு புலனுகழ்ச்சி பொருட்களை துரத்தல் பொய் அகங்காரம் இல்லாதிருத்தல் பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆகியவற்றின் துன்பத்தினை கவனித்தல் குழந்தைகள் மனைவி வீடு மற்றும் இதர பந்தத்திலிருந்து விடுபட்டு இருத்தல் விருப்ப வெறுப்புகளில் சமநிலை என் மீதான நித்தியமான களங்கமற்ற பக்தி தனிமையான இடங்களில் வாழ விரும்புதல் பொதுமக்களிடமிருந்து விலகி இருத்தல் ஆத்ம ஞானத்தின் முக்கியத்துவத்தை ஏற்றல் பரம சத்தியத்தை அறிவதற்கான தத்துவ ஆய்வு இவை அனைத்தையும் நான் ஞானமாக அறிவிக்கின்றேன். இவற்றைத் தவிர மற்றவை அனைத்தும் அறியாமையே ஆகும். பிரபாதையில் நீல பற்போட்டு எட்டு பக்கம் சொல்லியிருக்காரு. அதனாடி அவ்வளவும் சொல்றது கொஞ்சம் கஷ்டம். குறிப்பிட்ட பகுதியும் குறிப்பிட்டதும் மட்டும் சொல்றேன். பிரபாதா வந்து இதுல வந்து இது அஞ்சு ஸ்லோகம் பகவத்கீதையோட அந்த அஞ்சு ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு இந்த அஞ்சு மொத்தம் பிரபாதா சொல்றாங்க. 20 குணங்கள் வந்து விவரிக்கப்பட்டிருக்கு. அடக்கம் கர்வமின்மை அமானித்துவம்னா அடக்கம் அதம்பித்துவம்னா கர்வம் இல்லாமல் இருக்கிறது அஹிம்சைனா ஹிம்சை பண்ணாமல் இருக்கிறது சாந்தினா சாந்தி உங்க தரும், ஆர்ஜவம்னா சுத்தமா இருக்கிறது, ஆச்சாரிய உபாசனா ஆச்சாரிய குரு அணுகிறது, சௌசம்னா அது வந்து தூய்மை, ஆர்ஜவம்னா எளிமை, சாரி முதல் ஆர்ஜவம் எளிமை, அதே மாதிரி ஸ்தைரியம்னா தளராமை மன தைரியமா இருக்கிறது, ஆத்ம வினிகிரக, ஆத்ம வினிகிரகன்னு சொன்னோம்னா சுய கட்டுப்பாடு, கட்டுப்பாடு இருக்கு. இந்த மாதிரி வரிசையா சொல்லிட்டு வர்றாரு. இதை படித்தவொடனே இதெல்லாம் ஞானம், இது தவிர்த்து எல்லாமே அஞ்ஞானம்ன்றாரு. நம்ம தேடி பார்த்தோம்னா நம்மகிட்ட ஒன்னு கூட தேராது, அடக்கம் நம்மகிட்ட எங்க இருக்கு. அடக்கம்னு சொல்றது வந்து எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா இடத்துலையும் பகவானை வந்து நம்பி இருக்கிறதும். அந்த மாதிரி பிரபுபாத விளக்கம் சொல்லும் போது அடக்கம்ன்றது சரியா புரிஞ்சுக்கணும். சில உதாரணத்துக்கு நான் சில விஷயங்களை சொல்றேன். அறுநூத்தி 662 பக்கத்தில் இருக்கிறார். இங்கே விளக்கப்பட்ட ஞானத்தின் விஷயங்கள் ஒவ்வொன்றும் பின்வருமாறு 5 அறியப்பட வேண்டும். அடக்கம் என்றால் பிறரால் மதிக்கப்படுவதில் ஒரு திருப்தடைய ஒருவன் ஆவலாக இருக்கக்கூடாது என்று பொருள். பிரபாதோட மீனிங் பாருங்க, அடக்கம்னா மற்றவங்க தன்னை மதிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படக்கூடாது. ஏன் மற்றவங்க தன்னை மதிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது? சின்ன விஷயம், ஒரு டிஸ்கஷன். ஏன் எல்லாரும் நம்ம மற்றவங்களை நம்ம மதிக்கணும்னு தான் ஆசைப்படுறோம், ஆனா அது அடக்கம் இல்லைன்னு சொல்றாரு. ஏன் மற்றவங்க தன்னை மதிக்கணும்னு ஒருத்தர் ஆசைப்படக்கூடாது? மற்றவங்க தன்னை மதிக்கணும்னு ஆசைப்பட்டா நம்ம எது சரின்னு நினைக்கிறோமோ, எது ஒழுக்க சரியானதோ அதை செய்ய மாட்டோம். மற்றவங்களுக்காக நம்ம செயல்படுவோமோ இல்லைய, நம்முடைய முன்னேற்றத்துக்காக நம்ம செயல்பட மாட்டோம். உதாரணமா இன்னைக்கு உலகமே மற்றவங்களுக்காக தான் வாழ்றாங்களோ ஒழிய தனக்காக வாழல, அதான் பிரச்சனை. அடுத்தவங்க என்ன குறை சொல்லிடுவாங்களோ அடுத்தவங்க என்ன செய்வாங்க, அது வந்து ஆன்ம ஞானம் கிடையாதுன்றது. ஏன்னா மற்றவங்கன்னு சொல்லல, தெளிவா புரிஞ்சுக்கணும், பக்குவப்படாதவங்க. இதுலையும் பின்னாடி சொல்றாரு, பிறரால் மதிக்கப்படுறோம்னா நல்லவங்க மட்டும் வந்து மதிக்கணும், நல்லவங்க நம்மகிட்ட திருப்தி அடையணும், ஆனா அதை எதிர்பார்க்க கூடாது. இதுவும் 5வது குணமான இதுல வந்து பொறுமை இருக்கு, அது ரெண்டே சேர்த்து சொல்றாரு, சாந்தினா பொறுமைன்னு. இதுல ரெண்டுமே பொறுமைனா மற்றவர்களிடமிருந்து அவமரியாதையின் நிந்தனையையும் தாங்கிக் கொள்ள பயிற்சி பெற்றவனாக இருக்க வேண்டும் என்று பொருள். இது ரெண்டையும் லிங்க் பண்ணோம்னா சைதன்ய மகாப்பிரபுவோட வார்த்தை ஞாபகம் வருது, அமானினா மானதேனா கீர்த்தனியா சதாகரி. இது ரொம்ப நல்ல வார்த்தை. மானதேனானா தேனானா கொடுக்கணும், மானதேனானா நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், அமானினானா நம்ம யார்கிட்டருந்தும் மரியாதையை எதிர்பார்க்கக்கூடாது. சைதன்ய மகாப்பிரபு இந்த ரெண்டையும் எளிமையா அந்த வார்த்தையை சொல்றேன், அமானினா மானதேனா கீர்த்தனியா சதாகரி. அப்ப வந்து நீங்க கீர்த்தனியா சதாகரி பகவான் நாமத்தை சதா சொல்ல முடியும். இல்லைனா அமானினா நீங்க மானினா மற்றவங்கடந்து மரியாதையை எதிர்பார்த்தீங்கன்னா நம்ம பகவான் காரியத்தை செய்ய முடியாது, பகவான் நாமத்தை சொல்ல முடியாது, பகவான் ஜபத்தை சொல்ல முடியாது. நிறைய பேர் அவங்க என்ன சொல்லிடுவாங்களோன்னே ஜபம் பண்றல. அவங்க வந்து இன்னைக்கு காலேஜ் போன நிறைய பேர் இந்த நாமம் போடும், அவங்க என்ன சொல்லிடுவாங்களோன்னு நாமம் போடுறதில்ல, அவங்க என்ன செய்வாங்களோ துளசி மாலை போடுறதில்ல. ஆனா அவங்க என்ன நினைக்கணும், பகவான் என்ன சொல்லியிருக்காரு, பக்தர் என்ன சொல்லியிருக்காரு, ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காரு, குரு என்ன சொல்லியிருக்காரு, அதுபடி செய்யணும். மற்றவங்க மரியாதை எதிர்பார்த்தா கீர்த்தனையா சதாகரி, மற்றவங்கிட்ட இருந்து மரியாதை எதிர்பார்த்தா கீர்த்தனையா சதாகரி பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்காக நம்மளை மாத்திர மாதிரி ஆகும். ஆன்மீக விஷயங்கள இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப லூஸா ஃபாலோ பண்றதுக்கான மத்தவங்க தான், மத்தவங்கிட்ட இருந்து மரியாதை எதிர்பார்க்கிற நாடு. அதனாடி ஆன்மீக விஷயங்களை வந்து ஃபாலோ பண்றது வந்து ஆன்மீக வழிகாட்டிகள் சொல்றதை ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி ஜபம் பண்றதோ பஜன் பண்றதோ பகவான் நாம சொல்றதோ ஆச்சாரியம் என்ன சொல்லிருக்கா, சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, குரு என்ன சொல்றாங்க, மகான்கள் என்ன சொல்லியிருக்கா, அவங்க வழிபடி நடக்கும். மற்றவங்க சாதாரண உலக மக்களோட வாழ்க்கை அவங்க தான் பின்பற்ற முடியாது. அது வந்து பக்தியில முன்னேற உதவாது. உதாரணமா நான் நிறைய காலேஜ் ப்ரோக்ராம் 95 போயிட்டு இருக்க நாடி 20 கிட்டத்தட்ட ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நான் வந்து 17-18 முன்னாடி இருக்கும். இந்த மாதிரி போனப்ப அந்த டிவோட்டீஸ் வந்து கோயிலுக்கு வரக்கூடியவங்க வந்து ஆரம்ப புதுசு காலேஜில் ப்ரோக்ராம் வரையும் இந்த ரெண்டு டிவோட்டீஸ்லையும் ஒருத்தர் வந்து நாமத்தை பொட்டு மாதிரி வச்சிருந்தார், இன்னொருத்தர் பட்டை மாதிரி வச்சிருந்தார். ஆச்சரியமா இருந்தது. கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்றது ஒரு கண்டிப்பா அந்த வயசு 17-18 எல்லாமே கூச்ச சுவாபமா இருக்கும். மற்றவங்க என்ன சொல்றாங்க, உலகமே மற்றவங்களை நம்பகமா, அதான் நமக்காக வாழலை மற்றவங்களுக்காக தான் வாழும். உடனே அவங்ககிட்ட கேட்டப்ப ஏன் இந்த மாதிரி மற்றவங்கிட்ட நேச்சுரலா தெரியும் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க இல்லை எது சொல்லுவாங்க. அப்ப நான் சொன்ன வார்த்தை தான் சொன்னேன், நீங்க நல்லா அலங்காரமா கிராப் போட்டு இது பண்ணி நல்லா பவுடர் அடிச்சு நல்லா மெட்டீரியலாம் நல்லா வந்தீங்கன்னா மாயா உங்களை பார்த்து சிரிக்கும். மாயானா நீங்க புரிஞ்சுக்கலாம். ரெண்டு வகையான மாயன்னா நம்ம வந்து மயக்கத்துக்கு உள்ளாகும், மயக்கத்துக்கு உள்ளாகிறதுக்கு மற்றவங்களையும் தூண்டுற மாதிரி ஆகும். ஆனா நீங்க பக்தியில பகவான் நாமத்தை, நாமன்றது பகவான் திருவடி, இது துளசி, பகவான் நாமத்தையும் துளசியும் ஏந்தி அவரோட துளசி மாலை காலத்தில் வந்து போயில நீங்க மாயாவை பார்த்து சிரிக்கலாம், நான் உன்ட்ட மாட்டிக்கிட மாட்டேன், உன்ட்ட நான் மாட்டிக்கிட மாட்டேன்னு சிரிக்கலாம். அதனாடி மாயா உங்களை பார்த்து சிரிக்கணுமா இல்லை நீங்க மாயாவை பார்த்து நீங்க சிரிக்கணுமா, எது வேணும்னு கேட்டு பரவாயில்ல. ரெண்டு டிவோட்டிஸ் இன்ன வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க. காரணம் வந்து படிப்படியா நம்முடைய பக்தி விஷயங்களை வந்து டைல்யூட் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா டைல்யூட். சில பேர் வந்து நாம பிள்ளையா தண்ணியில போட்டுக்கோ, காரணம் வந்து இது ஞானம் இல்லைன்னு சொல்றாரு. இந்த மாதிரி மற்றவங்களுக்காக மாத்துறது, ஏன்னா நம்ம அதுல வந்து பக்தியை விட்டுருவோம். இதுதான் பக்தி சித்தாந்த தாக்கூரும் ஒரு சின்ன வரலாறு சொல்றாரு. இந்த மாதிரி மற்றவங்களுக்காக மாத்துறதும் எப்படி, ஒரு தடவை வங்காளத்தில் வந்து அவர் காலத்தில் ஒரு முஸ்லீம் ஃபேக்டரி, முஸ்லீம் ஃபேக்டரி நடத்துறாரு. அந்த ஃபேக்டரியில் வேலை செஞ்சவங்கலாம் எல்லாரும் வைஷ்ணவர், இந்து வைஷ்ணவர், எல்லாரும் நாமம் போட்டு வராங்க. போனால் இவர் கூப்பிட்டு அத்தனை பேரும் கூப்பிடுறாரு, மொத்தமாக கூப்பிட்டு நாளையிலேருந்து நீங்கள் யாரும் நாமம் போட்டு வரக்கூடாது, ஆர்டர் போட்டுறாரு. வயிற்று பிழைப்பை பார்க்கவா பகவானை பார்க்கவான்னு ஒரு சேலஞ்ச். வழக்கமாக என்ன செய்வோம், வயிற்று பிழைப்பை தான் பார்ப்போம், பகவான் யாருக்கு வேணும். அன்னாடி மறுநாள் எல்லாரும் நாமத்தை அழிச்சிட்டு வந்தாங்க, ஒருத்தரும் போடும், ஒரே ஒருத்தர் மட்டும் போட்டு வந்தார். அவரை கூப்பிட்டு நீ ஒருத்தர் மட்டும் இனிமேல் தினசரி போட்டு வரலாம், மற்றவங்களாம் நீ என்னைக்கும் போடக்கூடாது அப்படின்னு அந்த முலாலி சொல்ற. அதாவது நம்ம சீரியஸா பிராக்டிஸ் பண்ணும்போது பகவான் மற்றவங்க இதயத்தில் இருக்க பரமாத்மா வந்து அவங்களே உணர வைக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, பகவான் எல்லார் இதயத்திலும் உட்கார்ந்துக்கார், அவங்களை கரெக்ட் பண்றாரு. இவங்க ஸ்ட்ராங் அவர் போட்டு வந்தோடனே அந்த முஸ்லீம் இதயத்தில் இருந்த பரமாத்மாவும் சரி போடும். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் சீரியஸா இருக்காரு, மற்றவங்கெல்லாம் வேடிக்கையா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி நாம இருக்கும் இல்லாம போறது நிறைய பேர் நம்ம டிவோடிஸ்டே இருக்கு. அதே மாதிரி ட்ரெஸ் கோடும் மாறும். நான் இன்ஜினியர் காலேஜ் போனப்ப எல்லாரும் பேண்ட் ஷர்ட்ல போனது, நான் இப்படியே தான் போவேன். இன்ன வரைக்கும் நான் எவ்வளவோ காலேஜ் போறேன், 300 போறேன், எல்லாத்திலையும் பேட்டி இதே ட்ரெஸ்ல தான் போறேன். ஒரே ஒரு தடவை 97 98 ஒரு இடம் பார்க்க போயில அந்த மதுரையில் அந்த ஓனர் மட்டும் வீடா விற்க போறாங்கன்னு தெரிஞ்சா உங்களுக்கு கொடுக்கப்படும் தெரிஞ்சா சண்டை போடுவாங்க. டொனேஷன் வந்தால இந்த மதுரையிலேருந்து அதனாடி நீங்க வந்து கொஞ்சம் சட்டை சாதாரண ஸ்லாக் சட்டா இருந்த இந்த சட்டு போட்டுவாங்க, வேட்டியை தட்டு வேட்டி கட்டிட்டு வாங்க அப்படின்னு. எனக்கு ஒன்னாதான் தட்டு வேட்டி இன்னும் கட்டிட்டு போனேன் எனக்கு அந்த மாதிரி. முக்கியமா வந்து நம்முடைய பக்தியில் அந்த அடக்கம் பொறுமை இந்த ரெண்டு தான் நான் எடுத்திருக்கேன். மொத்தம் 20 ஐட்டம் இருக்குன்னு பிரபாதா சொல்லியிருக்காரு. இல்ல நான் ரெண்டு தான் சொல்றேன். பொறுமைனா என்னன்னா மற்றவங்கிட்ட வந்து அவமரியாதையும் பொறுத்துக்கணும், டாலரன்ஸ், பொறுமை, திதிசஷ்வா, பொறுத்து போறது. அதே மாதிரி அடக்கம்னா மற்றவங்கிட்ட மரியாதை எதிர்பார்க்காம இருக்கிறது, கௌரவம் எதிர்பார்க்கக்கூடாது. கௌரவம் போலி கௌரவம். நம்மாழ்வார் சொல்றாரு, யாருக்கா பாடல் தெரிஞ்சா சொல்லுங்க, நான் பொருள் மட்டும் ஞாபகம் இருக்கு. நீங்க எல்லாரும் பகவான் நாமத்தை ஆடி பாடி குதிச்சு பாடும்போது இந்த உலகத்தில் அவங்க எல்லாம் அவங்கள வந்து பைத்தியக்காரன்னு சொல்லட்டும், நம்மாழ்வார் எல்லாருக்கும் தெரியும்ல. ஆனா தேவர்களும் உங்களை துதி பாடுறாங்கன்றாரு. பகவான் நாமத்தை பாடி ஆடி பாடும்போது ஊர்ல உள்ளவங்கெல்லாம் உங்களை பைத்தியக்காரன்னு சொல்லட்டும், ஆனா தேவர்கள் உங்களை வந்து புகழ்ந்து பாடுறாங்கன்னு சொல்றாரு. இதுல கௌரவம் பார்த்து நம்ம பகவான் நாமத்தை சொல்றதுக்கும் பாடுறதுக்கும் என்ன கேவம்? முதல் எனக்கு ஏவம் இருக்கு, ஆரம்பத்தில் இந்த பகவான் நாமம் சொல்றதுக்கு எல்லாருக்குமே தயக்கமாக்கும் பாடி ஆடு. முதல் தடவை இந்த இஸ்கான் போனப்ப எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது, அவங்க ஆடி பாடுறதும் இதுவும். நம்ம ஊர்ல கோயில்னா ஒரு நிமிஷம் மௌனமா அந்த கண்ணை மூடிடுவோம், அந்த சாமி முன்னாடி கண்ணை மூடிடுவோம், மனசே முடியும், வாயம் முடியும், எல்லாம் முடித்தான் அதான் கும்பிடுன்னு சொல்லிட்டு வந்துருவோம். ஆனா கோயில போன ஆட்டம் பாட்டம் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான மனப்பான்மை, ஏன் வந்து இங்க இவ்வளவு ஆடி பாடுறாங்க? ஆனா பகவான் நாம சொல்லி ஆடி பாடும்போது ஆழ்வார் சொன்ன மாதிரி மனமும் ரிலாக்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம சாஸ்திரத்துல சொன்னதுதான், உபநிஷத்துல சொல்லும்போது இரு கைதட்டி பகவான் நாமம் சொல்லும்போது இந்த உடம்புல உள்ள பாவ பறவைகள்லாம் ஒரு மரத்துல அடியில் நின்று கைதட்டும் போது பறவைகள் மரத்தில் உள்ள பறவைகள் எப்படி பறக்குதோ அதே மாதிரி இரு கைதட்டி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு சொல்லும்போது உடம்புல உள்ள பாவ பறவைகள்லாம் பறக்குதுன்னு சொல்ல. காரணம் வந்து நம்முடைய புலன்களும் செயல்பட வேண்டியது. இது நிறைய பேருக்கு ஆன்மீகம் சொல்றவங்களுக்கே புரியாது. ஒரு 5-6 மாசம் முன்னாடி நினைக்கிறேன் வேலூர்ல இருந்து நான் வந்துட்டு இருந்தேன், காட்பாடியில் ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஏறணும். ட்ரெயின்ல நின்றுட்டு இருக்கேன், பெங்களூர்ல இருந்து கொஞ்சம் டிவாடிஸ் வந்திருந்தாங்க. அவங்க ஸ்டேஷன்ல பஜன் பாடி இது பண்ணி போனாங்க. என்னட்டோ ஒருத்தர் வந்தாரு, பக்தி எல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும்னாரு. கொஞ்சம் வயசானவர், அவருக்கு அது ஏதோ பிடிக்கல போல. உடனே நான் சொன்னேன், அப்ப சாப்பிட்றதையும் மனசுக்குள்ளே வச்சுக்கணும், வாயில சாப்பிடக்கூடாதுன்னு. அவர் வேற ட்ரெயினில் போனோம், பெங்களூர் ட்ரெயினு, நான் கிட்ட சவுத்து வரணும், ரெண்டு பேருக்கு ட்ரெயின் வர்றேன். இதை கொஞ்சம் யோசிங்க, அப்புறம் நிதானமாக பேசணும். அதுக்கப்புறம் கப்புன்னு ஆயிட்டார், ஒன்றும் பேசல. ஏன்னா வாய் வந்து பேசுறது இயல்பு. ஏன்னா மனசில் ஆயிரம் விஷயம் இருக்குனாடி வாய் பேசும், நாக்கு சாப்பிட தான் செய்யும், கண்ணு பார்க்க தான் செய்யும். கண்ணுங்க பகவானை பார்க்கலன்னா வேற எங்கேயா பார்க்கும், காது பகவான் நாமத்தை கேட்கலன்னா வேற எந்த நாத்தத்தை கேட்கும், வாய் பிரசாதம் சாப்பிடலைன்னா வேற எதையாவது சாப்பிடும். ஆனாடி புலன்கள் இருக்கிற மட்டும், புலனுகட்சி பொருட்கள் இருக்கிற மட்டும், புலன்கள் செயல்பட்டாதான் நம்ம உயிருள்ள பொருள். புலனுகட்சி பொருட்கள் இருக்கிற நாடி ஏதாவது மனம் ஓடத்தான் செய்யும், புலன்கள் ஓடும். ஆனாடி பக்தியோட முழுமையே நமக்கு வந்து புலன்களை வந்து பக்தியில் ஈடுபடுத்தும்போது கட்டுப்படுத்தி வைக்க முடியாது, அப்பதான் திருப்தி அடையும், இல்லைன்னா திருப்தி அடையாது. அன்னாடிதான் இந்த கௌரவம் பார்த்து, சில பேர் ஜபம் சொல்ல கௌரவம், நாமம் பட கௌரவம், அதே மாதிரி ஒரு பக்தி விஷயத்தை கௌரவம் அந்த மாதிரி. ஆனா அது வந்து ஆன்மீகத்தில் ஒருத்தரை முன்னேற விடாது, ஸ்ட்ரக்கப் பண்ணிடும், போலி கௌரவம். அதான் அதிக படிப்பும் அதிக செல்வமும் பிறந்த குடும்ப பெருமையும் அதே மாதிரி செல்வி அழகு அதிக அழகும் ஒருத்தரை வந்து கர்வத்தை உண்டாக்கி மற்றவங்கிட்ட மரியாதையை உண்டாக்க சொல்லி பக்தியில் முன்னேற விடாது. பெரிய டாபிக் அவ்வளோ சொல்ல முடியாது, அன்னாடி சுருக்கமாக ரெண்டு சொல்லியிருக்கேன். சொல்லிட்டு புரோபா இன்னும் இப்போ 20 விஷயம் இருக்கு, 18 விஷயம் வரிசா சொல்லிட்டே போகலாம். புரோபா நான் உங்களுக்கு ஒரு டேஸ்ட் மட்டும் கொடுக்குறேன், நீங்கள் வந்து சாம்பிள் மாதிரி இந்த ட்ரெய்லர் மாதிரி இந்த படத்துக்கு ட்ரெய்லர் ஓட்டுவாங்க. இப்போல்லாம் தெரில, முந்தி வந்து நான் சின்ன பையனாக இருக்கெல்லாம் இந்த ஒரு படம் பார்க்கல 100 படம் ட்ரெய்லர் ஓட்டுவாங்க. இப்போ இன்டர்நெட்லேயே ட்ரெய்லர் வரும்னு நினைக்கிறேன், அன்னாடி எனக்கு தெரியல, நான் பார்க்கல இது வரைக்கும். அண்ணாச்சு ட்ரெய்லர் அப்போ தியேட்டரில் ஓட்டுவாங்க, ட்ரெய்லர்னா அந்த அடுத்த படத்துக்கு வரப்போடியது சின்னதாக ஒரு சண்டை, ஒரு டூயட்டு, ஒரு ஃபைட்டு, அப்புறம் என்னது ஒரு சோகம், ஒரு இது எல்லாமே. இந்த மசாலானா இந்த எல்லாம் கலந்து இருக்கணும். அதான் மசாலா படம்னா என்ன அர்த்தம்னா, சோகம் இருக்கணும், ஒரு பாட்டு இருக்கணும், டுயர் பாட்டு இருக்கணும், ஒரு சண்டை இருக்கணும், இன்னும் என்னென்ன இருக்கணும், ஒரு 5-6 ஐட்டம் இருக்கு. அந்த 5 ப்ரொபோர்ஷன்லாம் கலந்து வேற வேற ப்ரொபோர்ஷன்ல கொடுத்தா அது மசாலா படம். அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் ஓட்டுவாங்க. அதே மாதிரி நானும் இந்த பகவத்கீதையில வந்து உங்களுக்கு டேஸ்ட் உண்டாக்குறக்காக வேண்டி கொஞ்சம் சொல்லியிருக்கேன், நீங்க எடுத்து இன்னும் நிறைய பார்க்கலாம். நான் மொத்தத்தில் ஒரு 5 சென்டென்ஸ் தான் படிச்சிருக்கேன் பிரபாதா அதுல. ஆனா பிரபாத முடிவு சொல்றது முதலே சொல்லிட்டாரு. பிரபாத என்ன சொல்றாருன்னா, உண்மையில் இந்த 20 பந்தத்திலிருந்து விடுபவருக்கு வழியாகும். பதினொன்றாம் பதத்தின் முதல் வரி விளக்கப்பட்டுள்ளது, மைச அனன்ய யோகேன பக்திர் அவ்யபிசாரிணி. ஞானத்தின் வழிமுறை பகவானிடம் களப்பற்ற பக்தி தொண்டு செய்வதில் முற்று பெறுகின்றது. நல்லா கவனிங்க, ஞானத்தோட முழு முடிவும் வந்து பகவான்கிட்ட பக்தியில முடியுது. பகவானிடம் களப்பற்ற பக்தி தொண்டு அனன்ய யோகேனா, அனன்யனா அந்நியம்னா நிறைய, அனன்யனா மாறுபாடு இல்லாத களப்படம் இல்லாத யோகேன பக்தி, அதுல பக்தி செய்யறது அதுல முடிவடையுதுன்னு சொல்றாரு. அதான் ஞானம் வந்து ஒருத்தர் வந்து பெர்ஃபெக்ட் ஞானத்தில் வந்தாச்சுன்னா அவங்க வந்து பகவான்கிட்ட அனன்ய ஞானம், அனன்ய யோகேன பக்தி அவ்யபிசாரிணி. அவ்யபிசாரிணினா எந்த விதமான இதுவும் இல்லாம கலப்படமும் இல்லாமன்னு அர்த்தம். இடைவிடாமல் அபியபிச்சாரின்னா கண்டினியூஸா, அதாவது பிரேக் இல்லாம இருக்கணும். ரெண்டு சொல்றாரு, அனன்யனா வேற எந்த கலப்படமும் இல்லாம பக்தியில வந்து. நிறைய கலப்படம் சேர்ந்துட்டா பக்தி சாரம் குறைஞ்சிரும். கலப்படம் இல்லாத பக்தி. இன்னொன்னு வந்து அபியபிச்சாரின்னா இடைவிடாமல் காலையில 16 மணி நேரம் ஜபம் சீரியஸா உட்காந்து முடிச்சுட்டு மித்த நேரம் போறான் பக்திக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் பண்ணிட்டு. ஆனால் இந்த ரெண்டு யாம் செய்யறது வந்து ஞானத்தோட எண்டுன்னு சொல்றாரு. அடுத்த சென்டென்ஸ் முக்கியம் பாருங்க. எனவே பகவானுடைய தெய்வீக தொண்டை அடையாவிடில் அல்லது அடைய முடியாவிடில் இதர 19 விஷயங்களுக்கு எந்தவித மதிப்பும் இல்லை. மத்த எல்லாம் இருக்கும், அடக்கம் இல்லாம அடக்கம் இருக்கும், ஆணவம் இல்லாம இருக்கலாம், கர்வம் இல்லாம இருக்கலாம், அஹிம்சா இருக்கலாம், பொறுமை இருக்கலாம், எளிமை இருக்கலாம், ஆன்மீக குரு அணுகலாம், தூய்மை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், சுயக்கட்டுப்பாடு இருக்கலாம். ஆனா பக்தி இல்லைனா இந்த 19 விஷயங்களுக்கும் எந்தவித மதிப்பும் இல்லைன்னு சொல்றார். இதுதான் கீ பாயிண்ட். ஒருத்தர் வந்து இந்த 19 விஷயங்களை டெவலப் 20 டெவலப் பண்ணும்போது இந்த பாயிண்ட் முக்கியன்றார். அபியாபிச்சாரேனா அனநிய யோகேனா, இந்த ரெண்டும் இருந்தாதான் நீங்க உண்மையிலே ஞானத்தை பெற்றதா அடையாளம். இந்த 19 நீங்க பெர்ஃபெக்டா இருந்தோம், இந்த பக்தி இல்லைனா நீங்க ஞானம் இல்லாதவனு தான் அர்த்தம்ன்றார். ஆனால் பூர்ண கிருஷ்ண உணர்வுடன் ஒருவன் பக்தி தொண்டை ஏற்றால் பிரபாதர் சொல்றாங்க, இதர 19 விஷயங்களும் தாமாகவே அவனுக்குள் வளர்ச்சி பெறும். நம்ம டிவோட்டி வந்து ஒவ்வொன்னா நான் அடக்கமா இருக்கணும் இதான்னு டெஸ்ட் பண்ண வேண்டாம், பக்தியை ஃபாலோ பண்ணி வந்தா மற்ற 19 ஞானமும் வந்துடும். அத வந்து பாவதத்தில் கோட்டம் பண்றாரு, யஷ்யாஸ்தி பக்தி பகவத் அஹிம்சனா சர்வைர் குணை தத்ர சமாசதே சுரா என்று பாவதத்தில் கூறப்பட்டுள்ளது. பக்தி தொண்டின் தளத்தை அடைந்தவனிடம் ஞானத்திற்கான அனைத்து நற்குணங்களும் வளரும். இதுதான் நமக்கு மெயின் பாயிண்ட். பாகவதத்தில் ஞானத்துக்கு 20 ஐட்டம் சொல்லியிருக்காரு, அடக்கம் பொறுமை வரிசையா. ஆனா 19 பெர்ஃபெக்டா இருந்தும் இந்த பக்தி இல்லைன்னா அனநிய பக்தி அவ்யபச்சாரிணி பக்தி அனநியம் அனநியன்னா கலப்படம் இல்லாத, அவ்யபச்சனா தொடர்ந்து பக்தி. எந்த சூழ்நிலையிலும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் சதா பகவான் சிந்தனை அது அனநிய பக்தி. அவ்யபச்சாரின்னா இடைவிடாத பக்தி. அனநியன்னா கலப்படம் இல்லாது, எனக்கு கொஞ்சம் ஆசை பேர் பரணுன்றக்க வேண்டிய நான் ஆசைப்படக்கூடாது, ஆசைப்பட்டா பக்தி போயிடும், பகவான் அங்கேயே பேலன்ஸ் பண்ணிடுவார். சரி நீ பக்தி பண்ண உனக்கு அதுக்கு பயலுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு. அது பக்தி இல்லை, பிசினஸ். ஏன்னா பகவான்கிட்ட நான் பக்தி பண்ணிட்டு ஏதாவது மதிப்பு எதிர்பார்த்தேன், மரியாதை எதிர்பார்த்தேன், கௌரவம் எதிர்பார்த்தேன், பேர் புகழ் பணம் சொத்து சுகம் எதாவது எதிர்பார்த்தேன்னா பிசினஸ். ஆனால் பிசினஸ்ல வந்து வரவு செலவு அப்பப்போ செட்டில் பண்ணிடுவார் பகவான். ஆனா சுத்த பக்தியில வந்து பிசினஸ் கிடையாது, பகவான்கிட்ட எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனாடி அவ்யபிச்சாரின் தொடர்ந்த அனநிய கலப்படம் இல்லாத ரெண்டு பக்தியும் இருந்துச்சுன்னா இந்த 19 விஷயங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன் இல்லைனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்தோம், தன்னுள் வளர்ச்சி பெறணும்னு பிரபாதர் சொல்றாரு. ஆனா இந்த 19 பெர்ஃபெக்டா இருந்தாலும் பக்தி இல்லைனா ஞானம் இல்லைன்றார் பிரயோஜனம். அதைத்தான் பிரபுபாதர் சொல்லும் போது நாலேஜ் வித்தவுட் டிவோஷன் இஸ் மென்டல் ஸ்பெகுலேஷன். ஞானமில்லாத பக்தி இல்லாத ஞானம் வந்து வெறும் மன கற்பனைன்னு சொல்றாரு. ஆனாடி பக்தி ஞானத்தோட எசன்ஸ் வந்து பக்தி. கிருஷ்ணன் சொல்றாரு, பகுனான் ஜன்மனாம் அந்தி ஞானவான் மாம் பிரபத்தி வாசுதேவம் சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. பகவான் ஜன்மனா மந்திர் பல பல பிறவிகளுக்கு அப்புறம் ஞானவானும் என்னட்ட வந்து அடைகிறான். எப்படி வர்றான்? வாசுதேவம் சர்வமிதி, சகலமும் வாசுதேவன். ஏன்னா உலக வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்து பகவான் தான் எல்லாத்துக்குன்னு புரிஞ்சிட்டனாடி அவட்ட வந்து சரணடைவான். ஆனாடி இந்த ஞானத்தில் உருவாகக்கூடிய அத்தனை குணங்களும் ஒருத்தர் பகவான்கிட்ட பக்திக்கு கொண்டு வந்து சேர்க்கலைனா வேஸ்ட். அதே சமயம் பகவான்கிட்ட பக்தியில் வரக்கூடிய பக்தர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது புறம் வந்துடும். பிரபுபாதம் வந்து மிக அருமையாக ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் தயவுசெய்து படிக்கணும். இது படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் வித்தியாசமாக இருக்குது. அகிம்சைன்றது நம்ம புரிஞ்சுக்கிற ஒன்று, பிரபுபாதா தெளிவாக என்னன்னு பக்தியில் எது அகிம்சைன்னு சொல்கிறாரு, அதே மாதிரி எளிமைன்னா என்னது ஒவ்வொன்றும் சொல்கிறாரு. எட்டு பக்கம் இருக்குது, நம்ம இருக்கிற நேரம் சுருக்கம், நிறையா சொல்ல முடியாது. அதனாடி குறிப்பாக ஒன்றுமே உங்களுக்கு புரியலைனாலும் பகவான்கிட்ட பக்தி பண்ணு. பக்தியாமாம் அபிஜானாதி, பக்தியில தான் என்கிட்ட வர முடியும்னு சொல்றாரு. ஞானவான் மாம் அபிஜானாதின்னு சொல்ல, பக்தியமாம் என் பக்தியில தான் என்கிட்ட வர முடியும்னு சொல்றாரு பகவான்கிட்ட. பிரபுபாதா வந்து அன்னாடிதான் இந்த பகவத்கீதை விளக்கம் சொல்லும்போது சரியான முறையில் சொல்றனாடிதான் நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது. இல்லைன்னா இந்த பகவத்கீதையில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு டைரக்ஷனில் போகலாம். அடக்கத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் இன்சீஸ் பண்ணலாம், இதுதான் அடக்கம்னு. அதேமாதிரி பொறுமைனா அது அவங்க இல்லை பண்ண எளிமையை ஒன்று ஒவ்வொன்றும் பக்தியில் புரிஞ்சுக்கிற விதமே வித்தியாசம். பக்தி இல்லாமல் புரிஞ்சுக்கிடல அது வித்தியாசமானது. இந்த ரெண்டும் புரிஞ்சுக்கிட்டாதான் பக்தியில் வந்து வளரும். அதனால தான் பிரபுபாதா இந்த பத்தொன்பது நல்லா தெளிவாக மொத்தம் 20 இந்த 19 விஷயங்களும் பக்தியில் உள்ளவங்களுக்கு தானாக வந்துடும். அதே சமயம் இந்த 19 இருந்தாலும் பக்தி இல்லைன்னா ஞானம் இல்லை, அது ஞானம் கிடையாதுன்றார். ஏன்னா ஞானத்தை கொண்டு வர டிஸ்டர்ப் பண்ணு. மித்த எல்லாரும் பின்னாடி வரக்கூடிய கிளாஸ்ல யாரோ டீட்டெயில்ஸாக எடுக்கலாம். ஹரே கிருஷ்ணா.